ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு திருமலை சிறப்பு. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த நிலைக்கு முன்னாடியே கிருஷ்ணருக்கு யாதவன் என்று பெயர். அவர் துவாரகாபுரிக்கு ராஜாவா இருக்கிறார். அவருக்கு சிவதீட்சை கொடுத்தவர் யார் என்றால் உபமன்யமுனி. அந்த மாதவன் என்றால் மாதவன் வடவிழ்ச்சொல். திருமால் வைஷ்ணவாவுக்கு தெரியாதவர்களா நமக்கு தெரியும். அது ஏன் பூர்ணாவதாரம்? இந்த அவதாரத்துல அவர் சிவதீட்சை பெற்று அன்பான சிவன் பூஜை பண்ணார். அதனால பூர்ணாவதாரம் அவதாரம் தான் பிறவி. எந்த பிறவியில நாம சிவதீட்சை பெற்று உடலிலங்கும் உயிர் உள்ளளவும் உள்ள துயர் போவே கடைசி நாள் வரையும் அந்த பகவானை ஆராதிச்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமா மருத்துவமா கிடையாது. இந்த பிரதிஜை தேவாரத்துல இருக்கு. உடல் இரண்டும் உள்ளடவும் தொட உள்ள துயர் போவே அப்படின்னு திருமதிவரம் தேவாரத்தை சொல்ற முதல் திருமதியில மூன்றாவது பதிகம். அதனால அவர் பூர்ணாவதாரம். அவருக்கு இவர் தீட்சை கொடுத்தார். எப்படி தீட்சை கொடுத்தாருன்னா அது ஒரு சுவாரஸ்யம். ஹரிவம்சம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் கிருஷ்ணருடைய கதை சொல்றது. அதுல வரது கிருஷ்ணருக்கு சிவபூஜை பண்ணணும்னு எப்பொழுது சுபாவமாவே ஆசை. ராமகிருஷ்ணாதிகள் காலத்துல ஒரே சுவாமி தான், எல்லாருக்கும் சுவாமி பகவான் தான், பரமேஸ்வரர் தான், எல்லாரும் சிவமொழி தான் பண்ணிட்டு இருந்தான். ராமரோ கிருஷ்ணரோ தன்னை பரமாத்மான்னு நினைச்சுக்கல, கிருஷ்ணர் தன்னை விஷ்ணு நினைச்சுட்டார், ராமர் தன்னை மனுஷன் தான் நினைச்சிட்டு அவன் தான் சிவமொழி பண்ணிருக்கான். ஆனா நம்ம மாத்திரம் கொடுத்த பூஜை பண்ற மாதிரி கிருஷ்ணர் தீட்சை வாங்காம பூஜை பண்றாரு. அப்படி பூஜை பண்ற வாழ்க்கை வந்து அந்த கதை கல்யாணம் பண்ணிட்டாங்க. காதல் கல்யாணத்துல விறுவிறுப்பு சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும் ஆசை. அதனால கிருஷ்ணருக்கு பாக்குறப்ப எல்லாத்தையும் பறிச்சு பூஜை பண்ணிட்டார். குடும்ப ஒரு காட்டுல உட்காந்து பூஜை பண்ணும்போது அங்க கண்டப்பட்ட எல்லாருமே பறித்து சாப்பிட்டு பூஜை பண்ணணும். புஷ்பங்களை படிக்கும் போது நாலு புஷ்பம் அந்த புஷ்ப செடியை விட்டு வச்சுட்டுதான் படிக்கணும். ஒட்டுமொத்தமா படிக்கக்கூடாது. அப்படியே நம்ம கூட நம்ம பக்கத்துலயே நாலஞ்சு பேர் கூட பூஜை பண்றவா இருந்தாங்க. உடனே கிருஷ்ணன் கேக்குற பெரிய கடாபுடி கழுத்துல ஏகப்பட்ட உத்தாட்சம் போட்டுட்டு உடம்பு மட்டும் புலி மாறி முடிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு விவசாயி இப்பதான் நான் புண்ணியில சுவாமிய லிங்கமா பிடிச்சு வச்சு பூஜை பண்றேன். இந்த சுவாமி திரும்பி இருந்து அத்தனை பூஜை எடுத்து என்னமோ ஜலந்தாலும் தெரிஞ்சு பூஜை பண்றேன். நிர்மாணத்தினால பூஜை பண்ணா தோஷம் வராங்க. இப்படி பண்ணலாமா? நீங்க வேஷம் இப்படி இருக்கு பண்றது தோஷம் தான் இருக்கு.
கிருஷ்ணன்
விளையாட்டா சிவபூஜை பண்ணாலும் அமோகமான பலன் உண்டு. அந்த பலன் என்ன தெரியுமா? யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிவே அடிவித்தவன். கிருஷ்ணனுடைய சிரசு மேல தன்னுடைய பாதாரங்களை வச்சு அவருக்கு தீட்சை கொடுத்து பஞ்சாட்சி உபதேசம் பண்ணி அவருக்கு அங்கிருந்து பூஜை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு. பூதநாதன் ஒருவரும் தொங்கினைக்கு ஆயிரம் தம் இல்லாமை அடைந்தவன். பூதம் என்றால் உயிர்கள், சர்வ பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சுவாமி ஒருத்தர் தான், பசுபதியாகின்ற பெருமான். அந்த பெருமானுக்கு தொண்டு செய்வதில் அறிமுறை அறியப்படாதவர். அவர் பிறவிதோடு பெருமானுக்கு தொண்டு பெற்று வருகின்றார். இந்த பகவானுக்கு இவர் எப்ப தொண்டு செய்ய ஆரம்பிச்சார்னு யாருக்கும் தெரியாது. அவர் அகன்ற அன்பினாலே இப்படிப்பட்ட தொண்டுகள் செய்வார் என்று கிடையாது, எல்லா விதமான தொண்டையும் அவர் செய்வார். சுவாமிகள் அன்பு அதிகமா இருந்தா பூஜைக்காரன் கூட என்ன பண்ணுவான், சாக்கடை உலகம்னா வறண்டுவான், ஒரு குழந்தை ஆய்வுதான் எடுப்பான். மன்னிய அன்பரின் எண்மனை முத்திர வைப்பதாகாது. சிவகங்கை இன்னொருத்திற்கு விட்டுக் கொடுக்க மனசு வராது. அன்பு இருக்கும் பொழுது கணவன் ஒரு பதவிக்கு நல்ல அன்பு இருக்கும் பொழுது வீட்டுக்கு நாலு பேர் வந்திருக்கும் போது அந்த கணவனுடைய சொந்தக்காரர்களே வந்திருப்பாங்க, இருந்தாலும் தாக்கலையா கூட கூடவா காப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி தாக்கலாம் காப்பி கொடுத்துருவான். இன்னைக்கே ஆபத்து காப்பி கொடுக்கணும்னு விட்டுக் கொடுக்க மாட்டா, விட்டுக் கொடுக்க கூடாது. அன்பு இருந்தா போராவது விட்டு கொடுத்தா அது சுமார் தான். அதுபோல பாண்டியன் வருண பாண்டியர் என்ன பண்ணார், பெரிய பாண்டியர் அந்த திருவிழா வாகனத்தில் வரும்போது ஒரு நாய் நலம் கழித்து இருந்தது. ராஜா இவர் இவர் பார்த்தா ஒரு சேவகன் போய் அதை சுத்தம் பண்ணிடுவான். ஆனா அந்த இன்னொரு சொல்றவங்க என்ன வரல, என்ன இது ராஜாக்கு அதுவும் இல்லையே, இந்த ராஜாக்கே காரணம் இல்லை, ராஜாக்கே காரணம் தான் ஒரு ஆபீசர் சொல்லலாம், என்ன இப்படின்னு கோபிச்சுக்கலாம். இது சில கைங்கரியம், இது பாக்கியம் அப்படின்னு அவனே எடுத்தார் அப்படின்னு அவனுடைய வரம்பின் நம்பி விளம்பரம் பாண்டியன் அவனுடைய அன்புக்கு எப்படியே காண முடியாது. திருக்கோவையால் வரும்போது தலைவன் தலைவனுடைய கண்ணுடைய அகல சொல்லும் போது அந்த கண் அகலமா இருக்குன்னு சொன்னான். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்தான்னா, ஈசனுக்கு யான் வைத்த அன்பின் அகன், பரமேஸ்வரத்தை இருக்க அன்பு எப்படி அகலமா இருக்கோ, அகலம்னா பெற்று எல்லா அன்புடன் வந்துடும். ஒரு கடை அகலமான கடை தான், அந்த கடையில கிடைக்காத பொருள் இல்லை. ஒரு நூல் அகலமான நூல்னா அந்த நூலில் இல்லாத விஷயம் இல்லை. அப்படி நம்முடைய தேவாலயம் இருக்கு, அது ஒரு அகந்த நூல், சைவக்கிருத்துகள் எல்லாம் அடங்கியிருக்கு. அதாவது சந்தேகம் பொருளுக்கு அப்படி வழிபட்டு விட்டு அந்த தேவாலயத்தை அப்படி கண்டுபிடி தந்தீங்கன்னா உங்க ஐயத்துக்குரிய விடைகளை பார்த்துட்டு வரும். தேடவே வேண்டும், இந்த பக்தி தான் முக்கியம். மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை பெருமைப்படுத்துகிறதா நீங்க நினைச்சுக்க மாட்டீங்கன்னா ஒரு அது அந்த நாளே பொருள் கூடாது. மகா பாவம் அது நினைச்சுக்க மாட்டீங்கன்னா சுவாமியுடைய கிருபை. முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் வழிபட்ட ஒரு லிங்கம் ஸ்ரீ சக்கர லிங்கம் வந்து காசியில் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சங்கீத மும்மூர்த்திகள் ஒருத்தர் சுவாமி, அவர் ஸ்ரீவித்யா உபாசகர், அவர் சீமித்து உபாசிக்கப்பட்ட இடம் காசி. அவர் குருநாதன் பிறகு அவர் அந்த லிங்கத உபாசனம் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஊர்வலா வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் பூஜை நின்று போய் அது ஒரு பூமிக்குள்ள போய் அது மாதிரி வீடெல்லாம் கட்டி அது ஒரு முஸ்லீம் இருந்தது. பிறகு அவங்க சாமி கட்டுறது தெரிஞ்சுட்டு சாதுகள் மூலம் பேசி அந்த முஸ்லீம்லேருந்து அந்த வீட்டை வாங்கி உபசிப்பாகவே கொடுத்தார். சுவாமியை கேட்டு இருந்தாங்க. அப்ப சுவாமி சுவாமிகளை புத்தியாக எல்லா சமயத்தாலும் கொடுக்குற அவகாசம். ஒரு கல்லாஷன் வசிப்பார், ஒரு வடக்கிந்தியர் பாராசிலே இருப்பார், பிஸ்மில்லா கான், உஸ்தா பிஸ்மில்லா கான், அவர் முஸ்லீம். அவர் உயிர் வந்த நாள விஸ்வநாத சன்னதியில வந்து ஏகாந்தமா சுவாமி ஃப்ரீயா வசிப்பார். சுவாமி சங்கீதம் இருக்கிறதுனால விஸ்வநாத கேட்கணும்னு சொல்லி வசிப்பார். பூதநாதன் எல்லா மொழியிலும் தலைவா இருந்த சுவாமி தான் நம்ம சுவாமி. அந்த சாத்திய ஸ்ரீஜக்கர லிங்க லிங்கத்தை எடுத்து அதுக்கு ஒரு சின்ன ஆலயம் கட்டி அதுக்கு ஒரு உற்சவம் கொண்டாடணும், சிவராத்திரி உற்சவம் கொண்டாடணும். 11 நாள் அதுல மகாரதம் பண்ணி சிவராத்திரி 4 காலமும் அவருக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி சிவராத்திரிக்கு முதல் நாள் பிரதோஷம் தண்ணிக்கு அவருக்கு புறப்பாடு பண்ணணும். ஒரு உற்சவத்துக்கு வேணும்னு மனசுல தோணிது. அதனால ஒரு உற்சவத்தை பண்ணது. அவர் திக்ஷாமி குமார் இருக்கிறார் அந்த சுவாமி எங்கேயே பார்த்தாங்க. அதனால தட்சிணாமூர்த்தம் பண்ணது. அந்த தட்சிணாமூர்த்தம் எல்லா தட்சிணாமூர்த்தியும் இல்லாம சுவாமியினுடைய சிரத்துல ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டாயி ஸ்ரீசக்கரம் வந்து பானத்திலேயே சிவசக்தி சமாவேசமா பானமே இருக்கு. சிவலிங்கம் எல்லாமே சமூகம் தான். சுவாமி பானம் வந்து சிவஸ்வரூபமாவும் ஆவுடைய கம்பா சுரூபமா இருக்கு. ஆனா இங்க பானமே சிவசக்தி அக்கிரூபமா இருக்கு. என்பதனால அந்த உற்சவ பேரம் எப்படி இருக்கணும் சிந்தனை பண்ணி அந்த ராமேஸ்வர தட்சிணாமூர்த்தி 22 நாள்ல அந்த உற்சவம் ரெடியாகி ரொம்ப அழகா ரெடியாகி அது வந்து ஒரு சாரங்கன்னு ஒரு ஸ்தபதி அவர் ஒரு வைஷ்ணவர். அவர் சொன்னார் சிவமூர்த்தங்கள்லாம் பண்ணி பண்ணி இந்த கை கட்டப்பட்டு பரமேஸ்வரன் தர்சனம் பண்ணி பண்ணி எனக்கு சுவாமி கைலாசத்துல தான் எனக்கு இடம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு எதிராக அந்த சுவாமி பண்ணது பண்ணி கொண்டு போய் வச்சாச்சு. அவருக்கு சந்தோஷம் ஆகுது. காசி வந்து இன்னைக்கு பண்டாவது காட்சி மாதிரி வித்தாங்கள் அதிகமா இருக்கிறவங்க முரட்டு வித்தாங்கள்லாம் வந்துட்டான் வந்து சொன்ன அர்த்தராஜ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு ரூபம் இருக்கா அதுக்கு பிரமாணம் இருக்கணும் இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டோம். அர்த்தராஜில தட்சிணாமூர்த்தி மகேஸ்வர முத்தங்கள் இருக்கோ சுவாமி வந்து தத்வதா அர்த்தராஜிலிருந்து வேற கண்ணால பார்த்து புதிக்கிற மாதிரி எழுது பார்க்கிற ஒரு ஸ்தலத்தோட எடுத்துக்கிற ஒரு குடும்பத்தோட வரதுகிற சுகத்தோட நபரோட அப்படி இருக்கணும். அப்படி அர்த்தராஜ தட்சிணாமூர்த்தியா இருக்கணும். அவர் வரதுக்கார எடுத்துக்கால போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கணும். அல்லது இடுப்புல புதித்தோடும் இடுத்துல பட்டு வஸ்திரமும் இருக்கணும். அப்படி இருக்கணும். நீங்க பண்ணாமல் இருக்கணும். யார சொல்றதும் இருக்கணும். அவர் உபாசனை பண்ணிருக்கா அந்த பலன் வரதுக்காங்க இருக்கணும். பிரமாணம் கட்டு பண்ண விஸ்வநாதா சம்பந்தம் சொல்லிட்டு சூத சப்தத்தை அப்பதான் வாங்க வாங்கி படிச்சுட்டே வரும்போது முதல்லயே நாலாவது சப்தத்திலேயே அப்படியே நாங்க பண்ணிதான் கொடுத்தோம். அப்படியே அவர் ஒரு ராஜாவை உபாசனம் பண்ணி அவர் திரும்பினால அவருடைய பாதாரம் இருந்தான் அதுதான் கைலாச கதி அடைந்தான் அப்படின்னு கதை வந்து இருந்தான். அதனால சுவாமி வந்து அந்தரங்க பக்தியோட நம்ம ஒரு ரெண்டு ஈடுபட்டோம்னா பலன் கொடுக்குறாரு. அப்படி இவருக்கு திக்ஷை ஆச்சு. யாருக்கு இந்த உபமத்திய முடிவுனால கிருஷ்ணன் நாயக் எதுக்க சொல்லுங்க விட்டு போச்சா அதாவது சொல்ல வந்தது விட்டு போச்சா அதனால இப்ப தேவாலயத்தினுடைய நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு அல்லது நமக்கு சாஸ்திரத்துல ஒரு ஐயம் இருக்கு அப்படின்னா இந்த தேவாலயத்தினுடைய பக்தி பூர்வமா நம்ம திருப்பினோம்னா நீங்க தேட வேண்டாம் தேர்ந்த பிரயாசையா சாமி குறைக்கிறது முழுக்கத்தினுடைய பலனும் பண்ணி எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்க பிரிக்கிறதுல இருக்கும் அதுக்கு வேண்டியது பக்தி குழந்தைகளுக்கு நீ திருப்பி நோக்கி போ அங்க திம்பமான ஒரு வனம் இருக்கு தில்லை காடு அந்த காட்டுல போய் தபஸ் பண்ணு அப்போ உனக்கு சுவாமி ஆனந்த மனக்காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்தந்திரராகின்ற விஷயம் அவர் வரார். வந்தா திம்பவனத்துக்கு வந்துட்டார். அங்க தர வாசனையே இல்லை மனுஷ வலையே இல்லை பெரிய குடிகளும் கந்தைகளும் சிங்கங்களும் இருக்கிற காடு அந்த திம்ப குட்டையான ஒரு மரம் அந்த திம்ப மரம் மட்டும் நிறைய வளர்ந்துருக்கு. அப்பா அவனுடைய இந்த காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரு புராணம் தாரகானந்த சுவாமி அந்த தாரகானந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஆத்மனம் ஆடி காமிச்சாரு புராணம் சொல்றது. நீ அந்த தாரகானந்தத்துக்கு போய் என்ன அனுப்பிச்சிருந்தாருன்னா நான் அந்த சுவாமியை வளர்ந்து பார்த்துருப்பேனே. இப்படி அப்பா அவனோட தப்பான அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுட்டாரு வருத்தப்பட்டாரு. ஏன் எப்படின்னா அப்பா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நான் செய்யறதுக்கு போயிட்டு வரேன்னு டெலிஃபோன் பண்ற குழந்தை இருந்தாரு. இந்த காலத்துல பிறக்கிற குழந்தைகள்னா என்ன தெரியுது, நல்லா தெரியுது. அப்பாவுக்கு தெரியாதெல்லாம் நமக்கு தெரியும், நல்லா தெரியுது. அப்பா விட நம்ம தெரியவா, நம்ம அப்பாவுக்கு நாம தான் அப்பான்னு எல்லாருக்கும் நினைச்சுட்டு. ஆனா அந்த காலத்துல குழந்தைகள் தெரியாது, அப்பா தான் அப்பா, நம்ம குழந்தைங்க என்ன உண்டு. அதனால அப்பா நம்மளோட அதிகாரம் இருக்குன்னு இது அர்ஜுனே வருத்தப்பட்டதான். அந்த வருத்தத்தை மாத்திரா மாதிரி எய்தா மாதிரி ஆதிமூல நாதன் காட்சி கொடுத்து, சீமூல நாதன் காட்சி கொடுத்து, அந்த சுவாமி காட்சி கொடுத்துறதே இதுக்கு. அந்த குழந்தைக்கு அந்த இந்த மாதத்திற்கு அந்த சுவாமிகிட்ட அளவில்லாத பிரேமம் உண்டாச்சு. லிங்கத்திலே தான் அர்த்தம், லீனம் அர்த்தம் அநீனம் கம்பியத்தை இருக்கணும். காணப்படாத அறியப்படாத வஸ்து நான் இங்க இருக்கேன்னு உணர்த்துகின்ற அந்த லிங்கத்துக்கு லிங்கம் இருக்கு. இல்லைன்னா இந்த ஊர்ல ஒரு புலி இந்த சாமி வழிபட்டது லிங்கத்தை காண்பாடா, ஒரு புருவு பூனை இங்க வழிபட்டது, மயில் இங்க வழிபட்டது, புறா இங்க வழிபட்டது, குருவி இந்த சிவபூஜை பண்ணது, கொக்கு பண்ணது, அணில் பண்ணது, காக்கா பண்ணது, நரி பண்ணது, எல்லாம் லிங்கத்துலதான் பூஜை பண்ணது. லிங்கத்துக்கு அவர் மகிமை நான் இருக்கேங்கிறத சுவாமி காமிக்கிறது. சிவலிங்கம் சுவாமிக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சரத்குமார் இருக்கு அதிகாரியானவர் சிவ மகாபுரத்துல முதல் சங்கத்திலேயே சொல்றார். எல்லா தெய்வங்களும் வேதம் சொல்லப்படுது, வேதம் சொல்லப்படாத தெய்வங்களுக்கு இல்லாத சிவ லிங்காசனத்தை அதே வேதம் பரமேஸ்வரனுக்கு ஏன் விதிக்கிறதுன்னு அவர் கேள்வி கேட்கிறார். அப்ப நந்தி பெருமான் சொல்றார், இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டானாது எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஆர்ந்த கண்ணியோட அந்த பிரியதர்ஷனை கட்டி தள்ளிட்டு அந்த புத்தர் கொடுக்கிறார். பரமேஸ்வரன் கொல்லு குத்து அடி உதயம் சொல்லியே பழகப்பட்டு வேளா வேலைக்கு வெடிகால எழுந்தே பந்து தேய்க்காம வளர்க்கிற செய்தி அவருக்கு புறாணமும் ஊட்டுவான் சொல்ற. உறங்கின குழந்தை விழித்த உடனேயே அதுக்கு டிஃபன் முடிச்சுட்ட உடனே சாப்பிடுற ஜாதி, நம்ம ஜாதி அனுஷ்டா முடிஞ்ச அப்புறம் தான் சாப்பிடணும், அது வரையும் வீட்டு கூட குடிக்க கூடாதுன்னு நியமம் உள்ள ஜாதி. ஜாதியிலே ஒத்தியான ஜாதி இந்த பிறந்து சிவபூஜை பண்ணாம இருக்கிறத விட பிறந்த உடனே சாப்பிடற ஜாதியில பிறந்து சிவபூஜை பண்ணினா அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒஸ்தி. அந்த ப்ரமோஷன் டபுள் ப்ரமோஷன் இல்ல, 100 times ப்ரமோஷன். சாமி ப்ரொமோட் பண்றதுன்னா எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க இருக்க சொல்றேன் இருக்கு. சாமி நினைச்சா அவளுக்கு அந்த ப்ரமோஷன் கொடுப்பார், அவளை வேடம் நினைக்காதுன்னு சிம்மாசாரிட்ட சொல்றாரு. அவன் என்ன பண்ணாலும் எனக்கு முடியும் சொல்ற, அவன் எனக்கு வேண்டின பண்ணாட்டி கால் பண்ணாலும் குத்தம் இல்லை சொல்ற. அவருடைய செயல் அவனுக்கு இயலாம், அவருடைய வழிகள் தான் நம்பால் அன்று அடிக்கிறார். அப்ப அப்ப அந்த லிங்கத்தை பார்த்த உடனே இவருக்கு ஆதிமநாதன் பத்தி சொல்றது சிந்தன மகாத்மியம். அவரை பின்னாடி பூஜை பண்ண போற பதஞ்சலி இருக்காரு அதிசேஷன் மகாவிஷ்ணுடைய படுக்க. அந்த தாரகாபுரத்துல சுவாமியுடைய ரதத்தை பார்த்து அந்த சுகத்தினால ஒரு சுமையை அடைஞ்ச திருமாருடைய சுமையை தாங்க முடியாம இவர் பெருமூச்சு விட்டார். உடனே திருமாவனுக்கு சமம் இல்லாம விஷ்ணு அதை படுக்கிறது இறங்கினார். ஏ சுவாமி டெய்லி உங்களை நான் தூங்குறேன் வகிக்கிறேன், இன்னைக்கு மட்டும் உங்களை வந்து உங்களுடைய வார்த்தைகளை சுமம் முடியுதுன்னு கேட்கும்பொழுது நடராஜாவுடைய ஆனந்தத்தை பார்த்து எனக்கு ஆனந்தத்துடைய சுமை அதிகமாயிடுச்சு. ஆனந்தத்து சுமை என்னால தங்க முடியாம நான் இறங்கினேன். சமயத்துல ரொம்ப நமக்கு யாராவது சிரிப்பு கூட்டிட்டா நம்ம சிரிப்பு தாங்க முடியாது, சந்தோஷம் தலைக்கு மேல வந்ததுன்னா சந்தோஷம் தாங்க முடியாது. பரமானந்தத்தை தாங்க முடியாம இறங்கிட்டே உனக்கும் மதிச்சதுன்னு கேட்டாங்க. அந்த அந்த நடத்தை நான் பார்க்கவே கேட்கும்போது நீ சிதம்பரத்துக்கு போ, அந்த நாகரபாதம் தபஸ் பண்ணிருக்கான் சொல்லி அனுப்பும் போது அவர் வந்து மாதாபகத்துக்கு வந்துட்டு தன்னுடைய மாதா பிதா கேட்ட அனுப்பிய வாங்கிட்டு வரக்கூடாது. பதஞ்சலியான முதல்ல அவர் மாதாபகத்துக்கு போறார், சர்ப்பலோகத்துக்கு போறார். சர்ப்பலோகத்திலே போகும்போது அங்க ஒரு சுரங்க பாதை இருக்கு, அந்த பாதை எல்லாரும் கும்பிடுறாங்க. இது என்ன கேட்க போகுது, இந்த வழியா பூமிக்கு போகலாம்னு சொல்லுவா. நாங்க யாரும் ட்ரை பண்ணதில்லை, ஆனா நாங்க யாரும் ட்ரை பண்ணதில்லைன்றதுனால இது கஷ்டமான பாதையா இருக்கும். ஆனா இதுதான் சுருக்கூடிய பூமிக்கு போறது அப்படின்னு சொல்றா பதஞ்சலி. அந்த வழியில பஞ்சாபத்தையே தொழிலாக கொண்டு ஏற ஏறி வந்து பூமியில அவர் பூமிக்கு வந்த இடத்துல சமுதிரத்துல ஜலம் வந்து வீசிட்டு இருக்கு, பக்கத்துல ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கம் வந்து பாதாள லோகத்திலிருந்து எந்த ஒரு மலையானது பூமியை நோக்கி வரதோ அந்த மலையினுடைய பர்வத லிங்கம் சிகரம், அதுதான் ஆதிபுரம். அந்த ஆதிபுரனாகவே இவர் தரிசனம் பண்றார். திரும்ப வனத்துல தரிசனம் பண்ண உடனே கர்ணன் பிரேமம் உண்டாகி, சாரி அப்பா, நீங்க இவருடைய சேவைக்காக என்ன நினைச்சிருக்கேன், இதை விட எனக்கு பிரியமா மிக தமமான ஒரு காரியம் கிடையாது. என் மனம் இப்படி ரொம்ப ஈடுபடுது. தாவரையை பார்த்தோம்னா அந்த மனுஷன் எப்படி ஈடுபாடு உண்டாகுமோ, சந்திரனை பார்த்து எப்படி சந்திரகன் உருகுறதோ, சந்திரகாந்தகன் உருகுறதோ, ஆதிபுரன் பிரசனத்தை பார்த்து என் மனசு உருகிறது என்று சொல்லி அவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சார். அப்படிப்பாங்க அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவர் பத்மான புஷ்புக்காக பூஜை பண்றதுக்காக காட்டிலையும் வீட்டிலையும் ஏறி இறங்கணும், பட்டத்தாக்கில் இறங்கணும், தலைக்குச்சிக்கு போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்றார். திவ்ய சக்தியினால எல்லா பிரபஞ்சத்துக்கும் போயிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது பரமேஸ்வரத்துல வேண்டி காரணம் மட்டும் கண்களையும் புரியும் போட்டு காலையும் பெற்றார். காலையே கண்ணு உண்டவருக்கு அது நடந்து போகும்போதே கீழே இருக்குதுதான் தெரியும். இப்ப நம்ம காரணம் எல்லாம் பின்னாடி பேக் எடுக்கும் போதே தெரியுது, போட்டோ தெரியுது, அதை விட அட்வான்ஸ். அப்ப எந்த பக்கம் காலை வச்சாலும் நல்ல பக்கம் தெரியும். அதே மாதிரி காலில் கண்ணு புரியின் கால் பிடித்துக் கொள்ளும், நோவு ஏற்படாது. அப்படி காலை பெற்று சாமிக்கு பூஜை பண்ற அவருக்கு வந்து கல்யாண அளவு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைதான் ராமகிருஷ்ணன் சமதி இருக்கு. சத்தியம் தோன்றது சுவாமியை தெரிஞ்சுட்டோம் கல்யாணம் தப்புதான் சொல்றாரு. இல்லையோ இப்ப இவருக்கு மாத்திர சுவாமியை தெரிஞ்சு விட்டார், அதுக்கப்புறம் கல்யாணம் இவருக்கு குழந்தை பிறகு அது ஒரு உபமந்திய விஷயம். அந்த உபமந்தி சிசுவா இருக்கு. இந்த உபமந்தியும் என்ன பண்றா வசிச்சார் இதுக்கு இந்த குழந்தைக்கு மாமா, அந்த மாமா வார்த்தை இது போய் வளர்ந்தது. அந்த வசிச்சல் அதுல காமதேவம் இருக்கிறதுனால காமதேவனுடைய பாதை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குஷி. அப்புறம் அம்மா வாட்டை குப்பை வந்து விட்டுட்டான். இங்க வந்தா இதுக்கு இங்க கிடைக்கிற வசதியை பார்த்தா பிடிக்கல, அதனால நோச்சானா பால் பிடிக்காம சாப்பிடாமலே படுத்துது. அப்படி இந்த பாலுக்காக அழுகும் பொழுது பாலுக்கு பாதகம் வேண்டிய அழகில பாலுக்கு அழுகும் போது நாகராமன் சுவாமி சொன்னா, பரமேஸ்வரா நீ பண்ணி வச்ச கல்யாணத்தினால பிறந்த குழந்தை, இது உன் குழந்தை, இவன் உன் குழந்தை அழுதா நீ பார்க்க வேண்டியது, என் பொறுப்பு நீ என் குழந்தை, இது உன் குழந்தை. பேச கத்துக்கணும் சுவாமி என்ன சொல்ல, நீ என் குழந்தை, என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், இது உன் குழந்தை, உன் குழந்தைய நீ பார்த்து. சுவாமி என்ன சொல்ல, அதற்காக பார்க்கலை கூறி அழைத்தார். அந்த பார்க்கலை சொல்றதுக்கு ஒரு இடம் எங்களுக்கே இருக்கு, பார்க்கறது ஒரு கீர்த்தம் இருக்கு. அந்த குழந்தை அந்த பார்க்கிடத்தில் இருக்கிற இந்த பாலையை உண்டு வாழ்ந்தது என்று சொல்றார்கள். அத்தர் தந்த அருட்பால் கடன் உண்டு, பெருமாள் தன்னுடைய கிருபையாக கொடுத்த அந்த பார்க்கிறதை உண்டு, சித்தமாறு தெவிட்டு வளர்ந்தவன் அந்த பாலை உண்டு. அது வளரும்போது அந்த சப்பு கொட்டி ருஜி அறிந்து வளர்ந்தான், சித்தமாறு தெவிட்டி வளர்ந்தவன் எல்லாருக்கே அறிந்தான், சப்பு கொட்டி சாப்பிட்டு வளர்ந்தான் பார்க்கலுடைய பாலை. அப்படிப்பட்ட உப்பன்பு இப்ப ரிஷியா இருக்கிறார். பக்தராய முனிவர் பல ஆயுதர் சுத்த யோகிகள் சூழ இருந்துழி, எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் பக்தி மார்க்கள் அழைக்கிறவர்கள்னா இவர் சொல்லப்படுற கதையை கேட்கறதுக்காக சுத்தி சுவாரஸ்யமா உட்கார்ந்துருக்கும் போது, அப்பொழுது அந்த கைலாச பர்வத்தினுடைய தெற்கு திசையில ஆயிரம் சூரியன் உதித்தது போல ஒரு ஒளியை பார்க்கிறார்கள். அங்கன் ஓர் ஒளி ஆயிரம் ஞாயிறு பொங்கு பேரொழி போன்றும் தோன்றின, துங்க மாதவர் சொல்லியிருந்தார்களாம் இங்கிரு எங்குல திசை என்றும். இதெல்லாம் ஆச்சரியம், வியப்புக்குரியது, ஒண்டர்ஃபுல். சூரியன் வந்து டெசர்ட் போவாம அப்ப அந்த மாதிரி ஆச்சரியம் பண்ணது இல்லை. அந்த சூரியனை மறுக்கடிக்கிற மாதிரி அவ்வாறு ஆயிரம் சூரியன் போன்ற ஒரு பிரகாசம் வர்றது. இது என்ன ஆச்சரியம் கேட்டுள்ளேன். பரமர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்றும் தன்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிற பகவானுடைய திருவடியை சிந்தனை பண்ணி பார்த்தான். இது எப்படின்னா எல்லா விஷயமும் நம்முடைய வீட்டில் இருக்கிற லேப்டாப்ல இருக்கு. அது எங்க இருக்குங்கிறது நமக்கு தெரியும், ஈஸியா சர்ச் பண்ண தெரியும். அதனால டக்குன்னு அதை ஓபன் பண்ணி டக்குன்னு சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி. இப்பொழுது ஈசான சர்வவித்யானாம் சொல்ற சொல்றதுபடி எல்லா ஞானமும் முற்றுளவுங்கிறது பகவான் இருக்கு. All facts and figures, details, சென்றகாலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாம் அவர் அந்த மாசிரியம் பரமேஸ்வரி பாதாளத்தில் லவ லேசத்துல இருக்கு. ஒரு காலம்ல ஒரு அணுல இருக்கு, எல்லா ஞானமும் இருக்கு. அந்த திருவடி உபபந்தி விஷயத்தை ஹிருதயத்தில் இருக்கு. இப்ப லேப்டாப் அவருடைய லேப்ல இருக்கு, அதாவது டெஸ்க்ல இருக்கு. இப்ப அவர் ஓபன் பண்ணி தேவையான சர்ச் பண்ணணும் அவ்வளவுதான். அப்ப பகவான சிந்தனை பண்றதுனால பகவான் பின்னமா இருக்கிற பிரபஞ்சத்துல ஒரு விஷயத்தையும் ஒரு முடிவனாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற தத்துவம் இருக்கு. இந்த தத்துவத்தை திருமுதல் சொல்ல உணர்வுடையாருக்கு உலகமும் தோன்றும். சுவாமியுடைய காட்சி என்பது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டது. உலக காட்சியை கடந்த நிலையில்தான் பகவானை அவன் தரிசனம் பண்றான். அப்படி தரிசனம் பண்ண அந்த அந்த ஞானியானவன் அதீதங்கிற நிலையில அவன் நின்று விட்டான் என்று சொன்னான். துரியங்கிற அவஸ்தையில அவனுக்கு மீண்டும் கீழ் இருக்கிற அவஸ்தையில் வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை எப்ப மீறுவான்னு கேட்டா துரியத்திலிருந்து அதீதத்துக்கு போயிட்டான்னா அந்த ஆபத்து கிடையாது. அப்ப பெற்ற ஞானத்தை எடுக்க மாட்டான். அப்ப பகவான்லயே அவன் லயமாய் இருக்கிறான். பிரபஞ்சத்துல அவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா பிரபஞ்சம் அவனுக்கு நஷ்டமாயிட்டதான் கேட்டு வருது. Does he lose the world? That's the question. அவன் உலகத்தை இழக்கின்றானா? திருமுறை சொல்றார் உணர்வுடையாருக்கு உலகமும் தோன்றும். அவன் விரும்பினால் உலகத்தை பார்க்கலாம், அங்கே எதை வேண்டாமலும் ஆராய்ந்து பார்த்து அறியலாம். அப்ப வரமா யாருங்கிறத பகவான தியானம் பண்ணி வர்றது நம்பியா உதவி கண்டுபிடித்தார். பகவான தியானம் பண்ணி கண்டுபிடித்தா இருக்கிற வரவனை பார்த்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிற விஷயம் கேட்கு. அங்கன் ஊருடைய ஆயுதம் ஞாயிறு போல தொடர்ந்தோம் இங்கிரு என்பது அதிசயம் என்று கேட்டுவோம். அந்தி வான்மதி சுடிய அண்ணல் தாழ் சிந்தியா உணர்ந்து சாயங்கால சந்திரனை போன்ற சந்திரனை தன்னுடைய கதையை சொல்லியிருக்கிறாரே அந்த பரமேஸ்வரிய திருவடியை சிந்தனை பண்ணி வந்தவன் யார் என்று சொன்னான். என்ன அந்த திருவடியில எல்லா ஞானமும் ஸ்டோராக இருக்கு. நமக்கு தேவையான போது தேவையான எடுத்துக்கலாம். எல்லாம் நமக்கு தேவைன்றது அர்த்தம் கிடையாது. பகவான் தான் நமக்கு தேவை. ஆனால் உணர்வுடையாருக்கு உலகமும் சிந்தியா உணர்ந்து அம்முனி சொல்ற அப்படி சொல்லிதான் பரவன் என்ன பண்ணான். இவன் 15 வயசுல வர்றானே, பூமிக்கு எப்ப போனான், பூமியில என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பகவான சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணியே சொல்லிருக்காரு. லாப்டாப் எல்லாத்தையும் பண்ற எடுத்துக்கிறார், எடுத்து கொடுத்துருவாரு. தென் திசை வந்த நாவலர் போன் புகழ் வந்தொண்டன் எந்த யார் அருளா அடைவான் என. தென் திசை வந்த வந்த என்று சொல்லுக்கு பிறந்த என்று பொருள். தெற்கு திசையிலே பிறந்த நாவலர் போன், நாவலர் போன் என்றால் நாவல் திருநாவலூர் என்ற ஊரிலே தோன்றிய அந்த மக்களுக்கு அரசன் என்று பொருள். நாவலர் நாவிலே வல்ல கவிஞர்களுக்கு அரசன் பொருள் பண்ணக்கூடாது. நாவலுக்காரர்களுக்கு நாவலர்கள் அப்படின்னு ஷார்ட்டா ஒரு பேர் உண்டு. அந்த ஊருக்கு தலையும் நாவலருக்கும் புகழ் மண் தொண்டன் மிகுந்த பூமியிலே புகழ் ஈட்டிய மண் தொண்டன் என்றார் முரணன். முரணன் முத்து சாமியில சண்டை போட்டவன் சண்டைக்கார். ஒரு அரசருக்கு பல பத்திரிகள் இருந்தாலும் அதுல மருட்டு சுபாவம் கொண்ட பத்திரி என்பதை போல சண்டைக்காரி என்பதை போல இந்த ராஜாக்கு முன்னாடி யாரை பிடிக்கும், சண்டைக்காரி தான் பிடிக்கும். அதனால தம்பிரான் தொடர்ந்தாய் பண் தொண்டன் பண் தொண்டனாக இருந்தே தம்பிரான் தொடர்பாக இருப்பவர்கள்.